நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
வணக்கம் செல்வி.
வணக்கம் ரேணுகா.
முதியோர் பராமரிப்பு துறை என்பது ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரையில் மிக மிக முக்கியமான ஒரு விடயம். ஏனென்றால் நிறைய முதியவர்கள் இங்கு இருக்கிறார்கள். அவர்களுக்கான சேவைகள் தொடர்பில் பல மேம்பாட்டு திட்டங்கள் மேற்கொள்ளப்படும். அதே நேரம் அண்மையில் ராயல் கமிஷன் விசாரணை குழு கூட அமைக்கப்பட்டிருந்தது இந்த முதியோர் பராமரிப்பு துறையில் இடம்பெறுகின்ற முறைகேடுகள் தொடர்பில் ஆராய்வதற்காக. அந்த வகையில் முதியோர் பராமரிப்பு துறை தொடர்பில் நாங்கள் கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக பல நிகழ்ச்சிகளை படித்து வந்திருக்கிறோம். இன்றைய தினமும் நாங்கள் ஒரு முக்கியமான விடயம் பற்றி உரையாடலாம். அதாவது, நீங்கள் முதியோர் பராமரிப்பு துறையில் பணி புரிபவர் என்ற வகையில் உங்களிடம் சில விடயங்களை நாம் கேட்டு அறிந்து கொள்வது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். முதலில் எங்களுக்கு சொல்லுங்கள், எங்களது அன்புக்குரியவர்கள் யாரையாவது முதியோர் இல்லத்தில் சேர்ப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் என்றால் என்னென்ன விடயங்களுக்கு முதலில் கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்லுங்கள்.
முதல்ல நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா, இந்த முதியோர் இல்லத்துல நம்ம அன்புக்குரியவர்களையோ, நம்ம பெற்றோர்களையோ, இல்ல மாமன் மாமி அல்லது நண்பர்களையோ சேர்க்கும் போது இந்த கலாச்சாரம் வந்து நமக்கு ரொம்ப புதுசு. அதனால நம்ம வந்து கொஞ்சம் நம்மள நாமளே தயார்படுத்திக்கணும். அதே மாதிரி நம்ம பெற்றோர்களையும் தயார்படுத்திக்கணும் இந்த மாதிரி முதியோர் இல்லத்துல கொண்டு போய் அவங்கள சேர்க்கறதுக்காக. அப்ப அதனால நம்ம கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து இந்த மாதிரி ஹோம தயார் எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கறத வந்து நம்ம கூடுதலா கொஞ்சம் கவனம் செலுத்தணும். எப்படி அப்படின்னா, நம்ம அம்மாவோ அப்பாவையோ நம்ம சேர்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம நண்பர்கள் சொன்னாங்க, நம்ம உறவினர்கள் சொன்னாங்க, கேள்விப்பட்டேன் அப்படின்லாம் நம்ம தேர்வு செய்யாம நம்மளே நேரடியா போய் பார்த்து அங்க என்னென்ன வசதிகள் இருக்கு, அவங்க என்னெல்லாம் சொல்றாங்க, அதெல்லாம் அங்க இருக்கா. அங்க ஒரு ஹோமுக்கு வந்து நம்மள டூர் அழைச்சிட்டு போவாங்க. அப்ப அவங்க அந்த ஹோம்ல நமக்கு என்ன மாதிரியான வசதிகள் எல்லாம் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் இருக்கா அப்படிங்கறத தெளிவா நம்ம அவங்க கூட போகும்போதே நம்ம எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும். என்னெல்லாம் இருக்கு, என்னெல்லாம் இல்ல, எது நமக்கு தேவை, எது நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஒரே இடத்துல நம்ம பார்க்காம ஒரு நாலஞ்சு ஹோம தேர்வு செய்து அந்த நாலஞ்சு இடத்துலயும் நம்ம போய் பார்த்து எது நமக்கு வசதியா இருக்குமோ, எது சரியா இருக்கோ அதை நம்ம தேர்வு செய்யலாம். கூடுமான வரைக்கும் நம்ம வீட்டுக்கு அருகாமையில இருக்கிற மாதிரி நம்ம பாத்துக்கிட்டோம்னா நம்ம அடிக்கடி அவங்கள போய் பாத்துக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப வசதியா இருக்கும் அது.
சரி, முதியோர் பராமரிப்பு இல்லம் ஒன்றில் எங்களது அன்புக்குரியவர்களை விட்டிருக்கிறோம். அதன் பின்னர் உள்ளே நடக்கின்ற என்னென்ன அம்சங்கள் விடயங்கள் தொடர்பில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும், குறிப்பாக அவர்களது உணவு, அவர்களது மருந்து தேவை, இப்படியாக பல விடயங்கள் இருக்கின்றன இல்லையா, உள்ளே நாங்கள் என்னென்னவற்றுக்கெல்லாம் கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்லுங்கள்.
இப்ப நம்ம பெற்றோர்களை அங்க சேர்த்திருக்கோம் அப்படின்னு சொன்னா, நம்ம என்ன மாதிரியான வசதிகள் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும், எப்படியான பராமரிப்பு அவங்களுக்கு தேவைப்படும் அப்படிங்கறத நம்ம சேர்க்கும் போதே அவங்க கிட்ட நம்ம சொல்லியிருப்போம். இதெல்லாம் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இதெல்லாம் இருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதையெல்லாம் நம்ம கவனத்துல வச்சுக்கணும். நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னா, நம்ம அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ அவங்க தினமும் குளிக்கணும்னு சில பேர் ஆசைப்படுவாங்க, சில பேர் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குளிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நம்ம எப்படி அவங்களுக்கு சொல்லியிருக்கோமோ அதை மாதிரி அவங்க செய்யறாங்களா அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் தான். நம்ம அம்மா அப்பா நல்லபடியா நம்ம கிட்ட என்ன நடக்குதுன்னு சொல்லக்கூடியவங்களா இருந்தா அவங்க நம்ம கிட்ட சொல்லுவாங்க, சொல்ல முடியாதவங்களா இருந்தா நம்ம தான் அதை கவனிக்கணும். அதே மாதிரி அவங்க ஃபிசியோ, இப்ப எடுத்துக்காட்டா சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் எங்க ஹோமுக்கு வருவாங்க, இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, இன்னைக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, நம்ம அவங்க என்னைக்கு வர்றாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சிட்டு அவங்க வந்தப்ப அவங்க என்ன மாதிரியான பயிற்சி எல்லாம் கொடுத்தாங்க அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா அவங்க என்னைக்கு வர்றாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நாள் நம்மளே நேரடியா போய் அவங்க வந்த பொழுது என்ன மாதிரியான பயிற்சி எல்லாம் நமக்கு நம்ம அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ கொடுக்குறாங்க அப்படிங்கறத அதை கவனிக்கலாம். அதே மாதிரி சாப்பாடு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு, நம்ம சாப்பாடும் என்ன மாதிரியான உணவு வகை கொடுக்குறாங்க அப்படிங்கறதையும், அவங்க என்ன மாதிரியான அவங்களுக்கு எப்படி அசஸ் பண்றாங்க அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு நாள் சாப்பாட்டு வேலை மதியமோ அல்லது இரவு உணவு கொடுக்கும் பொழுதோ நம்ம அவங்க கூட இருந்து அவங்க என்ன மாதிரியான உணவு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்பதான் நமக்கு நேரடியா போனா மட்டும்தான் நம்ம என்ன நடக்குது அங்க அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி மருந்து கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது என்ன மாதிரியான மருந்து கொடுக்குறாங்க, இப்ப மருந்து மாத்துறாங்க, வேற மருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, ஏன் அந்த மருந்து மாத்துறாங்க, என்ன காரணத்தினால மாத்துறாங்க, ஏன் மாத்துறீங்க, அந்த மாத்திரை கொடுக்கும் போது அதனால என்ன சைடு எஃபெக்ட் வரும், அது எப்படி நம்ம அம்மா அப்பாவை அது எப்படி பாதிக்கும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் நம்ம தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். நம்ம எந்த அளவுக்கு அவங்க கிட்ட அடிக்கடி நம்ம அம்மா அப்பாவை பத்தி தெரிஞ்சுக்கிறோமோ கேட்டு தெரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு அவங்க அந்த வசதிகளை எந்தவித குறையும் இல்லாம செய்வாங்க. நம்ம அதை எதுவுமே கேட்காம அவங்க சொல்றத அவங்க நம்ம தான் கொண்டு போய் விட்டுட்டோமே சரி அவங்க பாத்துப்பாங்க அப்படின்னு நம்ம இருந்துட்டோம்னா அவங்களுக்கு கொடுக்குற அந்த சர்வீஸ் நிச்சயமா குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எவ்வளவு நம்ம கவனம் செலுத்துறோமோ அந்த அளவுக்கான அந்த பராமரிப்பு நிச்சயமா நமக்கு கிடைக்கும்.
சரி, முதியோர் இல்லங்களில் இடம்பெறக்கூடிய முறைகேடுகள் அல்லது குறைபாடுகள் தொடர்பில் அவ்வப்போது செய்திகள் வெளியாவது வழக்கம். எனவே முதியோர் பராமரிப்பு இல்லங்களை பொறுத்தவரையில் எங்கே குறைபாடுகள் உருவாகக்கூடும், எந்த இடங்களை நாங்கள் உன்னிப்பாக அவதானிக்க வேண்டும் என்று குறிப்பிடுங்கள்.
குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னா அந்த எத்தனை ஸ்டாஃப்ஸ் அவங்க வச்சிருக்காங்க, ஸ்டாஃப்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. பராமரிப்பாளர் எத்தனை முதியோர்களை கவனிக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. அதுலதான் சில குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யுது. அதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும், அவங்க ஒரு பராமரிப்பாளர் எத்தனை முதியோர்களை கவனிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். எப்படி என்ன இன்னும் என்ன குறைபாடுகள் இருக்கு அப்படின்னு சொன்னா, சில நேரங்கள் நம்ம அம்மா அப்பாவை பார்க்கும் போது அவங்கள வந்து கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து அவங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஏதாவது மாற்றங்கள் தெரியுதா அப்படிங்கிறத நிச்சயமா நம்ம கவனிக்கணும். அவங்க கிட்ட ஏதாவது இரத்தக்கட்டு இருக்குதோ இல்ல ஏதாவது வேற ஏதாவது மாற்றங்கள் அவங்க கிட்ட தெரியுதா அப்படிங்கிறத, கை கால் வீங்கியிருக்கா, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம அம்மா அப்பா பார்க்க போகும்போது இதை எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். அப்படி கவனிச்சு அவங்கள கேட்கணும், ஏதாவது மாற்றம் இருந்ததுன்னா ஏன் இந்த மாற்றம் ஏற்பட்டுச்சு, என்ன காரணத்தினால ஏற்பட்டுச்சு, யார் இவங்களை பார்த்துக்கிட்டா, ஏன் நடந்தது அப்படிங்கிறத தெளிவாக நம்ம நிச்சயமா அங்கே இருக்கிற அங்கே மேனேஜர்கிட்டயோ கேர் மேனேஜர்கிட்டயோ அங்கே ரிஜிஸ்டர் நர்ஸ் இருப்பாங்க அவங்க கிட்டயோ நம்ம கேட்டு நிச்சயமா தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு அது அந்த அளவுக்கு அவங்க சரியானபடி பதில் கொடுக்கல அப்படின்னா, உங்களுக்கு அதில் நல்ல திருப்தி இல்லை அப்படின்னு சொன்னாக்க நிச்சயமா அந்த ஹோமோட ஹெட் ஆஃபீஸ்க்கு நம்ம மின்னஞ்சல் மூலியமாவோ தொலைபேசி வாயிலாவோ நம்ம நமக்கு என்ன குறை இருந்துச்சு, நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கறத நிச்சயமா அவங்களுக்கு தெரியப்படுத்தணும், என்ன நடந்தது அப்படிங்கறத தெரியப்படுத்தணும். குறிப்பா கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம அம்மா அப்பாவை எப்பயுமே, அடிக்கடி போய் அவங்கள நிச்சயமா நம்ம பாத்துக்கணும். நம்ம எந்த அளவுக்கு அடிக்கடி போறோமோ அந்த அளவுக்கு அவங்களுக்கான அந்த வசதிகள் தரமா கொடுக்கப்படும் அங்க.
சரி, நிறைவாக நீங்கள் சொன்னது போன்று நமக்கு ஏதேனும் குறை இருந்தால் சம்பந்தப்பட்ட முதியோர் பராமரிப்பு இல்லத்திடம் தெரிவிக்கலாம். அதற்கும் அவர்கள் நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை என்றாலோ அல்லது எங்களுக்கு வேறு ஏதேனும் கருத்துக்களை நாங்கள் மேலிடத்திற்கு தெரியப்படுத்த வேண்டுமென்றாலோ எங்கே யாரை தொடர்பு கொள்ளலாம் என்று சொல்லுங்கள்.
நம்ம அந்த ஹோமோட ஹெட் ஆஃபீஸ்க்கு நம்ம தெரியப்படுத்தி அவங்க நமக்கு எந்த விதமான பதிலும் சரியானபடி தரலன்னா நம்ம நிச்சயமா யார்கிட்ட போய் கேட்கறது அப்படிங்கிற பெரிய கேள்வி நமக்கு இருக்கும். அடுத்த கட்ட நடவடிக்கையா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் ஏஜ்ட் கேர் குவாலிட்டி அண்ட் சேஃப்டி கமிஷன் ஒரு இணையதளம் இருக்கு. அங்க நம்ம போனோம்னா அதுல நம்ம தொலைபேசி எண், மின்னஞ்சல், எப்படி நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், நமக்கு வந்து மொழிபெயர்ப்பாளர் தேவைப்படுதுனாலும் அதையும் அவங்க நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அங்க போய் நம்ம அந்த கம்ப்ளைண்ட அவங்களுக்கு கொடுத்தா உடனடியான நடவடிக்கையை நிச்சயமா எடுப்பாங்க. நம்மளுடைய அன்புக்குரியவர்களுக்கு மட்டும் ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது மட்டும் இல்ல, நம்ம ஒரு ஹோமுக்கு போகும்போது அங்க இருக்க மத்த முதியோர்களையும் நம்ம கவனிக்கலாம். அவங்களுக்கும் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கு, நம்ம அவங்கள பார்க்கக்கூடியவங்களா இருக்குது, அவங்களுக்கு ஏதோ ஒரு நடந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு சரியா இல்லை அப்படின்னு பட்டதுன்னா அதையும் நம்ம இந்த ஏஜ்ட் கேர் குவாலிட்டி அண்ட் சேஃப்டி கமிஷன்ல நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம், அதையும் அவங்க வந்து பார்ப்பாங்க. உடனடியான நடவடிக்கையை நிச்சயமா எடுப்பாங்க. அந்த இணையதளத்தோட முகவரி ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் ஏஜ்ட் கேர் குவாலிட்டி அண்ட் சேஃப்டி கமிஷன், இதுதான் அந்த இணையதளத்தோட முகவரி. அதில் இருக்க அந்த தொலைபேசி எண் வந்து 1-800-951-822, இதுதான் அந்த ஃபோன் நம்பர். இந்த நம்பருக்கு நம்ம உடனே தொடர்பு கொண்டு நம்ம சொன்னோம்னா உடனடியான நடவடிக்கையை நிச்சயமாக எடுப்பாங்க.
மிக நன்றி செல்வி. முதியோர் பராமரிப்பு துறை தொடர்பில் நாம் கவனம் செலுத்த வேண்டிய அம்சங்கள் பற்றி தெளிவாக விளக்கினீர்கள். மீண்டும் மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். வணக்கம்.
வாய்ப்புக்கு நன்றி ரேணுகா, மிக்க நன்றி, மீண்டும் சந்திப்போம்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.